ஓயாத அலைகள்
பகுதி இரண்டு.
தமிழரின் தாகம், தமிழீழத் தாயகம். களத்தின் குரலாக, ஒரு காலத்தின் குரலாக போற்றுதலுக்குரிய எமது போராளி கிளி அவர்களின் அனுபவ மொழி. இந்திய ராணுவம் எம்மை சுற்றி வளைக்க நெருங்கியிருந்ததை நாங்கள் அறியவில்லை. பேராபத்து சூழ்ந்திருந்ததை அறியாமல் திரு பொட்டம்மானும் தொடர்ந்து கதைத்துக் கொண்டிருந்தார். திரு பொட்டம்மானுக்கு முன்பாக டேவிட் நின்றவர். நான் வெளிச்சுற்றில் நோட்டம் பார்த்து கொண்டிருந்தேன். எமது ஆட்கள் குறைவாக இருப்பதை வைத்து எங்களை குறைத்து மதிப்பிட்டு விட்ட இந்திய இராணுவத்தினர் எங்களிடம் பாடம் படிக்கப் போவது தெரியாமல் திரு பொட்டம்மானை குறிவைத்து மெல்ல முன்னேறி வந்தனர். அதை நாங்கள் கவனிக்கவில்லை. ஆனால் மிகச் சன்னமான சத்தத்தையும் வேறுபடுத்தி அறிந்திடக்கூடிய திறன் பெற்றிருந்த டேவிட்டால் சூழலில் ஏற்பட்ட மாற்றத்தை உணர முடிந்திருக்கிறது. கடலிலும் நிலத்திலும் மாறி மாறி களம் கண்டபடியாய் இறைச்சலையும் இறைச்சல் ஓய்ந்த அமைதியையும் அந்த அமைதியில் ஏற்படும் மெல்லிய மாற்றத்தையும் பகுத்தறியும் நுண்ணுணர்வு டேவிட்டுக்கு கைகூடியிருந்தது. எங்கோ வெடித்து சிதறுகிற துவக்கின் ஒலி அளவைக் கொண்டு அது எந்த வகை துப்பாக்கி, சுடுபவன் எத்தனை தூரத்தில் இருக்கிறான் என்று எங்களால் சொல்ல முடியும். எமது தேசிய தலைவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்த போர் நுணுக்கங்கள் அத்தனை துல்லியமானவை. பல நூறு அடிகளுக்கு அப்பால் மறைந்து வருகிற ஏதோ ஒன்றில் காலடி எழுப்புகிற சத்தமே அது மனிதனா விலங்கா என்பதை எமக்கு உணர்த்திவிடும். இந்த கூர்மையான பார்வையும் தெளிவான செவிப்புலனும் தேர்ந்த நுட்பமும் எமது போராளிகளுக்கே உரிய சிறப்பு. அதிலும் டேவிட் மிகச்சிறந்த கடலோடியாக இருந்ததால் அவரது புலன்கள் எப்போதும் விழிப்போடிருந்தன. திரு பொட்டம்மானை ஆபத்து சூழ்வதை டேவிட் உணர்ந்துவிட்டார். எங்கோ சன்னமாய் எழும்பிய சரசரப்பை உன்னிப்பாய் கேட்ட டேவிட்டின் கை தானாகவே அவரது தோளில் இருந்த டொங்கானை பற்றிக் கொண்டது. கால்கள் விரைப்பாகி நிலையெடுத்து நிலத்தில் அழுத்தமாய் பதிந்தன. இடது கை இடுப்பிலிருக்கும் கைக்குண்டை பற்றிக் கொண்டது. எதிரிகள் பொட்டம்மானை கொல்லும் நோக்கோடு குறிவைத்து மெல்ல மெல்ல முன்னேறி வந்தனர். சுமார் 75 மீட்டர் இடைவெளியில் டேவிட் எதிரிகளை கண்டுவிட்ட இமைப்பொழுதில் ஷெல்லடிக்கத் தொடங்கிவிட்டார். அவர்கள் எங்களை சுற்றி வளைக்க எத்தனைக்கும் முன்பாக நாங்களும் தாக்குதலை தொடங்கினோம். எங்களது முன்கூட்டிய தாக்குதலை எதிர்பார்த்திராத இந்திய இராணுவத்தினர் நிலை குலைந்து போயினர். அவர்களின் சுற்றி வளைப்பை தகர்த்து நாங்கள் பொட்டம்மானை பாதுகாப்பாக நீர்வேலிக்கு அழைத்துச் சென்றோம். டேவிட்டின் முன்னுணர்தல் தவறியிருந்தால் அன்றைய கள நிலவரம் மாறியிருக்கலாம். எதிரிகளால் ஆபத்து நெருங்கும் போதெல்லாம் டேவிட் தனது முதல் அடியால் களத்தின் போக்கை பலமுறை மாற்றியமைத்திருக்கிறார். பிற்பகுதியில் ஓர் இரவில் முல்லைத்தீவு கடல் பகுதியிலிருந்து திரு பொட்டம்மான் அவர்களை படகில் அழைத்துக் கொண்டு வல்வெட்டித்துறை நோக்கி பயணித்தோம். குட்டி என்ற போராளி படகோட்டினார். தீபன் என்னும் போராளியும் எம்மோடு பயணித்தார். வழமை போல பொட்டம்மான் படகின் நடுவில் இருக்க முன்புறத்தில் தேவிற்றும் படகின் பின்முனையில் நானும் பாதுகாவலாக இருந்தோம். கடல் வழி பயணம் என்பதால் ஆயுதங்களில் உப்பு தண்ணீர் அடித்துவிடக் கூடாது என்பதற்காக அவற்றை 7-8 பாலித்தீன் பைகளில் சுற்றி அனைத்து ஆயுதங்களையும் மிக கவனமாக கடல் நீர் படாத பகுதியில் பாதுகாப்பாக வைத்தோம். கடல் அலைகளை காட்டிலும் இலங்கை கடற்படையின் கண்காணிப்பு படகுகள் அதிகம் அலையும் பகுதி அது. இப்போது இந்திய இராணுவமும் காட்டிக் கொடுக்கும் ஒட்டு குழுக்களும் சேர்ந்து கொண்டதில் எங்கள் பயணம் கடும் சவாலாக இருந்தது. பராலைட் அடிக்கும் வெளிச்சத்தில் கண்காணிப்பில் சிக்காமல் தப்பிச் செல்வது சாத்தியமே இல்லை. குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்கும் எதிரிகளின் முகாம்களை கடந்து செல்ல வேண்டும். அங்கங்கே ஆமிரோந்து ஓடித்திரிகிறான் என்று எங்களுக்கு ஏற்கனவே தகவல் கிடைத்திருந்தது. அதனால் படகு எஞ்சினின் சத்தம் அதிகமாக கேட்டுவிடாதபடிக்கு மெதுவாகவே படகை செலுத்தச் சொன்னோம். ஓரிடத்தில் சற்று தூரத்திலிருந்து இருட்டில் எதிரியின் படகொன்று எங்களை நோக்கி வருவது டேவிட்டின் கண்களில் பட்டுவிட்டது. எந்த நேரம் பாலித்தீன் பைகளை பிரித்தார், எப்போது ஆயுதம் எடுத்தார் என்று யோசிக்கும் முன்பாக கண்ணிமைக்கும் நேரத்தில் சடசடவென எதிரியின் படகை நோக்கி அடிக்கத் தொடங்கினார். எதிரிகள் எதிர்பாராத கணத்தில் விழுந்த தாக்குதலால் பின்வாங்கி மறைந்தனர். ஆனால் அதற்கடுத்து கரையோரத்திலிருந்த ஒவ்வொரு இராணுவ முகாமிலிருந்தும் பராலைட் அடித்து எங்கள் படகை தாக்கிக் கொண்டே இருந்தனர். அவர்களின் தாக்குதலுக்கு ஈடுகொடுத்து வல்வெட்டித்துறை கரையேறும் வரை எதிர்த்தாக்குதல் நடத்தியபடியே பயணித்து கரை சேர்ந்தோம். டேவிட்டுடனான அந்த பயணம் என்னாலும் மறக்க இயலாதது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இந்திய இராணுவம் இறங்கும் போது நடந்த சண்டையில் எமது போராளிகள் சரியான அடி கொடுத்தனர். அப்போது இந்திய இராணுவத்தின் தாக்குதலால் பொட்டம்மானின் கையில் வெடியடித்து அவரது ஒரு கை சற்று பலமிழந்திருந்தது. ஒரு முதன்மை தளபதியின் மெய்ப்பாதுகாவலராக இருப்பது, அதிலும் பொட்டம்மான் போன்ற அதிமுக்கிய தளபதிக்கு பாதுகாவல் செய்வது அனுதினமும் ஆபத்தை சந்திக்கும் மிகுந்த சவால் நிறைந்த பணி. ஒரு நொடிப்பொழுதும் நாங்கள் கண்ணசரக்கூடாது என்பதுதான் தளபதியை காக்கும் கடமையின் முதல் பாதுகாப்பு வழிமுறை என்பதால் டேவிட் கூடுதல் கவனம் எடுத்தார். வல்வெட்டித்துறை சந்தியிலிருந்து அரை கிலோமீட்டருக்குள்ளாக குச்சம் என்ற இடத்தில் நாங்கள் இருந்தபோது ஆமி திடீரென்று அங்கு வந்துவிட்டான். நாங்கள் ஒவ்வொரு வீடாக மாறி மாறி போய்க் கொண்டிருந்தோம். அவர்களும் எங்களை தேடி நாங்கள் இருந்த வீட்டுக்கே வந்துவிட்டார்கள். பொட்டம்மானுக்கு முன்னால் சென்ற டேவிட் அவர்களை நோக்கி சரமாரியாக சுடத் தொடங்கினார். அங்கிருந்து ஊரணி என்ற இடத்தில் டேவிட் நண்பர் பஷீர் என்பவரின் மாமாவினுடைய வீட்டில் பொட்டம்மானோடு அன்றைய இரவு தங்கியிருந்து பாதுகாப்பாக அழைத்துச் சென்றோம். பஷீர் இயக்கத்தை சேர்ந்தவர் அல்ல. டேவிட்டின் நண்பரான அவர் பொதுமக்களில் ஒருவர் என்பது முக்கியமானது. எப்போதும் பொட்டம்மானுக்கு முன்னால் அரணாக நின்ற டேவிட் எதிரியின் தலை தெரிந்தவுடனே அவர்களை தலை தெரிக்க விடுவார். ஒரு முறை அதிமுக்கியமான பணி ஒன்றின் நிமித்தம் நாங்கள் பொட்டம்மானின் சொந்த ஊரான அரியாலையில் சைக்கிளில் போய்க் கொண்டிருந்தோம். இரவு அங்கு தங்கிவிட்டு அதிகாலை அங்கிருந்து வெளிக்கிட வேண்டும். டேவிட் முதலில் 10 மீட்டர் முன்பாக ஒரு சைக்கிளில் போனார். நடுவில் பொட்டம்மான் ஒரு சைக்கிளிலும் அவருக்கு 10 மீட்டர் பின்னால் நான் ஒரு சைக்கிளிலும் போனோம். ஸ்ரீபாரதி பள்ளிக்கூடம் அருகில் நெருங்கிய போது திடீரென்று ஆமையின் ஜீப் எங்கள் அருகில் வந்து நின்றது. நின்ற வேகத்தில் தாக்கத் தொடங்கினார்கள். அந்த பகுதி ஒரு புறம் ஊர் மனைகளும் மறுபுறம் வெட்டவெளியுமாக உள்ள பகுதி. ஆமி ஜீப் மிக அருகில் நின்று தாக்குதலை தொடுக்க நொடியில் சுதாரித்த நாங்கள் சரமாரியாக அடித்து அவர்களை முறியடித்தோம். அப்போதும் எங்களின் நெற்றிக் கண்ணாக இருந்து முதலில் விழிப்படைந்தது எமக்கு முன் நின்ற டேவிட் தான். விடுதலை களத்தில் நின்ற ஒவ்வொரு விடுதலை போராட்ட வீரனுக்கும் எந்த நேரமும் ஆபத்து சூழ்ந்திருந்தது உண்மைதான். என்றாலும் நாங்கள் அந்த ஆபத்துகளினூடாகவே நாள்தோறும் நொடிதோறும் விளையாடிக் கொண்டிருந்தோம். இதனால் பேரன்புக்காரனான டேவிட் தனது மனதுக்கு பிடித்தமான பெண்ணினது நேசத்தை பெற்றும் கூட காதலனாக பதவி உயர்வு பெற முடியாமல் போயிற்று. தாய் மண்ணின் விடுதலையின் பால் கொண்ட அளப்பரிய காதலுக்காகவே தனது வாழ்வை முழுமையாக கொடுத்தார் டேவிட். அதற்காக எந்த ஆபத்துகளையும் எதிர்கொள்ள எப்போதும் அணியமாகவே இருந்தார். ஒரு நாள் டேவிட்டின் துணிச்சலுக்கு சவால் விடும் ஒரு பணியை பொட்டம்மான் அவரிடம் ஒப்படைத்தார். அகல திறந்து ஆள் விழுங்க காத்திருக்கும் கரும்பிசாசின் கொள்ளி வாய்க்குள் நுழைந்து வருவதற்கு ஒப்பான செயல் அது. இந்திய ராணுவம் எங்கள் தாய்மண்ணை மிதித்த நெருக்கடியான காலப்பகுதியில் 55 குதிரை சக்தி கொண்ட 3 போட் மோட்டார் என்ஜின்களை டேவிட்டின் சொந்த ஊரான பொலிகண்டியில் ஓரிடத்தில் புதைத்து வைத்திருந்தோம். 1988 சரியாக அதே இடத்தில் இந்திய ராணுவம் தனது தளத்தை அமைத்திருந்தது. அப்போது எங்களுக்கு போட் என்ஜின்கள் கிடைக்காத காலம். நிறைய கெடுபிடி இருந்தது. அதிமுக்கிய வேலைக்காக அவசரமாக கடலோட்டம் செய்ய வேண்டும். உடனடியாக 55 ஹார்ஸ் பவர் மோட்டார் என்ஜின் தேவைப்பட்டது. டேவிட்டை அழைத்த பொட்டம்மான் எப்படியாவது நாம் புதைத்து வைத்த என்ஜின்களை எடுத்து வர வேண்டுமென்று சொன்னார். தனது வளமையான புன்சிரிப்பை உதிர்த்தபடியே பொட்டம்மான் சொன்னதை ஏற்றுக்கொண்ட டேவிட் பொலிகண்டி நோக்கி புறப்பட்டார். இந்திய இராணுவ தளத்தில் புதைந்து கிடந்தன என்ஜின்கள். தளமெங்கும் இராணுவத்தினரின் கடுங்காவல். எப்படி மோட்டார் என்ஜினை எடுக்கப் போகிறோம் என்று துளிகூட யோசிக்கவே இல்லை டேவிட். நேராக இராணுவ தளம் நோக்கிச் சென்றார். புதைத்து வைக்கப்பட்ட என்ஜின்களோடு திரும்பி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. என்ஜின்கள் புதைந்திருக்கும் நிலத்தில் அவற்றோடு டேவிட்டும் புதைந்து போகவே வாய்ப்பிருக்கிறது. டேவிட்டிற்காக தபால்காரன் உடுப்போடு வேவு பார்க்கும் கணேசன் அன்னையிடம் சொல்லி வேவு பார்க்கவும் நேரமில்லை. அவ்வளவு அவசரமாக என்ஜின் தேவைப்படுகிறது. இரவு நேரம் ஒலிகண்டியை நெருங்கிய டேவிட்டிற்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. பொலிகண்டியில் குறிப்பிட்ட இடத்தை அடைந்து தூரத்தில் இருக்கும் இந்திய இராணுவ முகாமை பார்த்த டேவிட் திகைத்தார். அந்த இடமே முற்றாக அவர்களின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்தது. 4 திசைகளிலும் இந்திய இராணுவத்தினர் காவலுக்கு நின்றனர். என்ஜின்களை சுலபமாக எடுத்துக்கொண்டு வெளியேறிவிட முடியாது. என் சொந்த மண்ணை மிதித்து இருமாப்புடன் நிற்கும் இந்திய இராணுவத்தை பார்க்க பார்க்க டேவிட் மனதில் வைராக்கியம் கூடியது. நாங்கள் எங்கள் பூர்வீக நிலத்தை எமது உரிமையை ஆக்கிரமித்துக் கொண்டு எம் மக்களை வாட்டி வதைக்கும் சிங்கள இனவெறி கும்பலோடு போராடுகிறோம். நீங்கள் வெள்ளைக்காரர்களுடன் விடுதலைக்கு போராடியது போல இது எங்களுடைய விடுதலை போராட்டம். எங்கள் போராட்டத்தின் நியாயம் புரியாமல் கொலைகாரர்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டு எங்கள் மண்ணில் எங்களுக்கு எதிராக ஆயுதம் தாங்கி நிற்கும் உங்கள் திமிரை அடக்கத்தான் வேண்டும். அதுவும் நான் பிறந்து வளர்ந்து விளையாடித் திரிந்த பொலிகண்டியில் முகாம் அமைத்து விரைப்பாக தெரியும் உங்கள் கண்களில் மண்ணை தூவுகிறேன் என்ற முடிவோடு டேவிட் அங்குலம் அங்குலமாக இராணுவத்தின் நடமாட்டத்தை அவதானித்தார். அலைகள் ஓயாது, தொடரும்.